கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் வருவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த சில மாதங்களாக தேவன் நம்ம அவருடைய தயவுள்ள சித்தத்தின் பிரகாரம் இந்த ஒரு புக் ஸ்டடிக்குள்ளாக நம்மை வழிநடத்தி வருகிறார். அப்போ நம்ம கடந்த நாட்கள்ல நாம் இந்த ஒரு வால்யத்தில் இருந்துட்டு ரெண்டு பாடங்கள் பார்த்திருக்கிறோம். முதல் பாடம் கிரியேஷன், இரண்டாவது பாடம் வந்துட்டு புது சிருஷ்டி. புது சிருஷ்டியை பத்திட்டு சகோதரர் ரசல் அவர்கள் கூறியுள்ள வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற சில பொதுவான கருத்துக்களை அதில் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருந்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம மீண்டுமாக இந்த ஒரு வாய்ப்புல ஒரு புது பாடத்தை நாம துவங்க இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கிற ஒரு தலைப்பு தி கால் ஆஃப் தி நியூ கிரியேஷன், அதாவது புது சிருஷ்டியின் அழைப்பு. தி கால் ஆஃப் தி நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பை பற்றின ஒரு பாடமா இந்த பாடம் அமையும். அப்போ இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரு அழைப்பு, அந்த அழைப்பினுடைய சட்டத்திட்டங்கள், அந்த அழைப்பினுடைய நியதி, அந்த அழைப்பினுடைய மகிமை, இப்படியாக இந்த அழைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் அநேகமான விஷயங்களை இந்த ஒரு பாடத்துல சகோதரர் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அப்ப இந்த ஒரு பாடம் கண்டிப்பா 3-4 வாரங்களுக்கு மேல ஆகும். அப்ப நாம இன்னைக்கு முதல் பார்ட், அதுல நம்ம ஒரு முதல் பகுதியா நாம இன்னைக்கு சில காரியங்களை நாம தியானிக்க இருக்கிறோம். முக்கியமா ஒரு 5 பாயிண்ட்ஸ் மாத்திரம் இன்னைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். அப்போ முதல் ஒரு பாயிண்ட், அப்போ பிரதர் ரசல் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த ஒரு புது சிருஷ்டிப்புக்கான அழைப்பு, இந்த அழைப்பு தேவன் இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாருக்கும் பொதுவாக, இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஒரு பொதுவான அழைப்பா அவர் வைக்கல. மாறாக இந்த ஒரு அழைப்பு, அதை பற்றி அவர் சொல்லும் பொழுது இது ஒரு விசேஷமான, ஏற்கனவே அழைக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு ஜனங்களுக்காக மாத்திரம் தேவன் இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு அழைப்பை அவர் வச்சிருக்கிறார். அப்ப இந்த ஒரு காரியம், இது விசேஷமான ஜனங்களுக்காக மாத்திரம், அவர் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் இந்த ஒரு புது சிருஷ்டிக்கான அழைப்பு அவர் வச்சிருக்கிறத வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தின விதத்துல அவர் வச்சிருக்கிறார். எப்படின்னா இப்ப இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி விசேஷமா தேவனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாங்க. அப்ப இந்த பூமியில் இருக்க ஜனங்கள் எல்லாரிலும் இருந்துட்டு நீங்க எனக்கு விசேஷமான என்னுடைய ஜனங்களா இருப்பீங்க அப்படின்ட்டு தேவன் அவங்களை மாத்திரம் செப்பரேட்டா எடுத்துட்டு அவங்கள்கிட்ட தம்முடைய நியாய பிரமாணங்கள், தம்முடைய தொடர்பு எல்லாவற்றையும் தேவன் அங்க வைத்திருந்தது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது வந்துட்டு இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. எப்படின்னா புது சிருஷ்டியும் கூட, அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கூட இந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு அழைப்புக்குள்ளதான் வருவாங்க. இது பொத்தம் பொதுவான ஒரு அழைப்பு அல்ல. அப்போ விசேஷமா அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அங்க தேவன் வச்சிருக்கிறதா அவர் சொல்றார். ஆனால் சகோதர சகோதரிகளே, இது போலவே தான் அங்க யூத யுகத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கான அழைப்பு நம்ம சொல்ல பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு வந்துட்டு அது ஒரு பரம அழைப்பு அல்ல, அது ஒரு ஹையர் காலிங் இல்ல. ஆனா நமக்கு கொடுக்கற அழைப்பு எப்படி இருக்குது, இந்த புது சிருஷ்டிக்கு அது ஒரு ஒரு மேலான ஒரு அழைப்பாக இருக்குது. ஆனா இந்த மாதிரி அழைப்பு அவங்களுக்கு அங்க கொடுக்கல. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த அழைப்போ, அப்போ அந்த அழைப்புக்கு அவர் எந்த விதமான ஒரு பரத்துக்குரிய ஆசீர்வாதமோ சில வாக்கு தத்துவங்களோ அவர் அங்க பழைய ஏற்பாட்டுல அங்க கொடுக்கல. அதே மாத்திரம் பழைய ஏற்பாட்டுல இந்த புது சிருஷ்டிக்கான நீதிகள், சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் அதிகமாக கொடுக்கல. ஆனாலும் சில இடங்கள்ல, சில சம்பவங்கள்ல இந்த புது சிருஷ்டிக்கு பிரயோஜனமாக கூடிய பாடங்கள் எங்க வச்சிருக்கிறார், பழைய ஏற்பாட்டுல வச்சிருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கிறோம் இங்க நம்ம சொல்லும் பொழுது இந்த ஒரு அழைப்பு அவங்களுக்கு கொடுக்கல, சரிங்களா? அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பேசிக் கிளாஸஸ்ல நம்ம கேட்கும் பொழுது பொதுவா நமக்கு ஒரு டவுட் வரும். புதுசு புதுசா இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ள என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு சொல்றோமே, ஏன் வந்துட்டு இதே வாய்ப்பை தேவன் யாருக்கு கொடுக்கல? பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த ஒரு முற்பிதாக்களுக்கு கொடுக்கல, பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களுக்கு அவரு வைக்கல. ஏன் வைக்கல இல்லைங்களா, ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பிரதர் ரசல் 2 பாயிண்ட்ஸ், முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கிறார். அப்ப இந்த புது சிருஷ்டிப்புக்கான அழைப்பு பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் அனுமதிக்கவே இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுக்குள் அவர் வைக்கல இல்லீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களே கூட கஸ் பண்ணி சொல்லலாம். ஏன்னா போன 2 கிளாஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் இந்த புது சிருஷ்டி அழைப்பு ஏன் வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு முன்னால வேற எந்த ஒரு பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களுக்கும் அவங்க காலத்துல கொடுக்கல.
இல்லாட்டி முற்பிதாக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லும் போது சொல்லுங்க, நீ சொல்லுங்க. ரெண்டாவது ரீசன் நீங்க டச் பண்றீங்க, ஆனா நான் கேட்கறது முதல் பரவாயில்ல, அது ரொம்ப கரெக்டான ஒரு பதில். அப்ப பார்க்கும் பொழுது நம்ம முக்கியமான ஒரு வசனம் பார்த்தோம், தேவன் ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்லும் போது எப்படி வச்சிருக்கிறார், கரெக்ட், அந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. அவருடைய தெய்வீக திட்டத்துல எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருக்கணும், முதல்வராய் இருக்கும் படிக்க. அப்ப இந்த புது சிருஷ்டி அல்லாட்டி இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பு அந்த ஒரு மகிமை கூட யார்த்தா முதன்மையா இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம் இல்லைங்களா. ஆமா இல்லைங்களா, கிறிஸ்து ஏசுதா அந்த அழைப்புக்குள்ள வரணும் என்று சொல்லும் போது அப்ப நம்ம பார்க்கிறோம் நமக்கு ஒரு நியாயமான காரணம் கிடைக்குது. என்ன நியாயமான காரணம்னா, ஏன் இந்த ஒரு புது சிருஷ்டிக்கான அழைப்பு முற்பிதாக்களுக்கோ அவங்க காலத்திலேயோ கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லும் போது இந்த அழைப்புல யார் முதல்ல வரணும், ஏசு கிறிஸ்து தான் வரணும்னு சொல்லும் போது அவருக்கு முன்னால அந்த அழைப்பு அங்க கொடுக்கறது இல்ல. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கும் பொழுது, இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த யூத ஜனங்களுக்கு மத்தியில் அவங்க வாழ்ந்திருந்த காலம் என்று சொல்லும் போது அந்த காலத்துல இந்த ஒரு புது சிருஷ்டிக்கான அழைப்பையும் கூட அங்க தருவதற்கு ஏற்ற காலம் அங்க இல்ல. ஏன்னா அப்போ இருந்துட்ட ஜனங்கள் எல்லாருமே ஆதாமினுடைய பாவத்துக்குள்ள விழுந்து போயிட்டு மரண நிலையில அங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்புக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அழைப்புக்குள்ள எந்த ஒரு பாவிகளுக்கும் இடமில்லை. அப்ப சரி, நியாயமா என்ன என்ன கிடைக்கணும் இல்லீங்களா, கரெக்ட், ரேன்சம் நாம சொல்றோம் இல்லீங்களா. அப்போ ஜஸ்டிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீதிமான் ஆக்கப்படுதல். அப்ப பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களுக்கோ முற்பிதாக்களுக்கோ ஏன் இந்த ஒரு அழைப்பு அங்க தரப்படல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமா, அப்போ ஜனங்கள் எல்லாரும் எப்படின்னா ஒரு பாவத்துக்குள்ள ஒரு மரண நிலைமையில இருக்கும் பொழுது அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு தர முடியாது. அப்ப இந்த வாய்ப்பு தரணும்னா ஒரு நீதிமான் நிலைய ஜனங்கள் அடையணும், அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறவர்கள் ஒரு நீதிமான் நிலைமையில இருந்து தான் அந்த வாய்ப்புக்குள்ள அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ கண்டிப்பா எது வரைக்கும் வெயிட் பண்ணணும் பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசு. அப்போ ஆதாமினுடைய அந்த பாவத்துக்கு ஒரு ஒரு ஈடு பலி கொடுக்கணும், அந்த ரேன்சம் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கிறோம் அவருடைய அந்த பலியின் மூலம் என்ன ஒரு நிலை விசேஷமா ஜனங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்ல போது அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படக்கூடிய அந்த நிலைமை. அப்போ இந்த நிலைமையில இருந்து தான் தேவன் பார்க்கிறோம் இந்த ஒரு புது சிருஷ்டிக்கு ஆன அழைப்பை ஜனங்களுக்கு அவர் கொடுக்கறது நாம பார்க்கிறோம். அப்போ நீங்க ஒரு க்வெஸ்சன் வரலாம், இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் வரைக்கும் இந்த புது சிருஷ்டிக்கான அழைப்பு இல்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம அங்க பார்க்கிறோம் அவருடைய மரணத்துக்கு முன்னால் அவருடைய சீஷர்கள் 12 பேர் கூட இருந்துட்டாங்க இல்லீங்களா. அப்போ அவங்களுடைய விஷயம் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர்களை பத்தி சொல்லும் போது அவர்கள் அந்த புது சிருஷ்டியாக என்ன சொல்லலாம்னா ஒரு டென்டேட்டிவ் கண்டிஷன் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா அவர் நினைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையை தானே அவங்க புதுசு முழுசா என்னவா ஏற்றுக்கொள்ளப்படலை தேவனால புது சிருஷ்டிகள் என்று. எப்போ அந்த நிலைமை அவங்களுக்கு கிடைக்கும், இயேசு கிறிஸ்து மரிச்சு அதுக்கப்புறம் பெந்திகோஸ்தே நாள் அங்க வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களும் கூட நீதிமான் என்று எண்ணப்பட்டு அப்போ கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தின் மூலம் ஆதாமினுடைய அந்த பாவங்கள் இருந்துட்டு அவங்க கழுவப்பட்டு அப்போ ஒரு நீதிமான் என்கிற நிலையை அடையும் பொழுது அப்போ அவங்க எந்த ஒரு அழைப்புக்கு தகுதியாகிறாங்க பார்க்கிறோம். இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய அழைப்புக்கு ஒரு தகுதியாக அவர்கள் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு கோணத்துலதான் இந்த புது சிருஷ்டிகளை பத்திட்டு அங்க புதிய ஏற்பாட்டின் நிருபங்கள்ல அப்போஸ்தலர்கள் எழுதும் போது சில முக்கியமான வசனங்கள் நாம பார்க்கலாம். ரோமர் 1:2
ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது.
பாருங்க என்ன என்ன பேர் சொல்றார், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு விசேஷமான ஒரு வகுப்பார் சொல்றாரு பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். 1 Corinthians 1:2 படிங்க, 1 Corinthians 1
கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும்.
அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் அந்த கண்டிஷன்ல இருந்துட்டு பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்குது நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவாக இது வந்துட்டு எல்லா ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கல, இது ஒரு சர்வசாதாரண ஒரு வாய்ப்பு இல்ல. அப்ப சொல்லும் போது ஒரு அழைக்கப்பட்ட ஜனங்களுக்காக தேவன் இங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அழைப்புக்குள்ள வருவதற்கே ஒரு நீதிய நிலைமை வேணும். அப்ப இந்த நீதிய நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுனுடைய மரணத்தின் மூலம் அப்புறம் அவருடைய வண்ணத்தின் மேல விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நிலைமையில இருந்துட்டு தேவன் வந்துட்டு இந்த ஒரு அழைப்புல ஜனங்களை தெரிந்தெடுக்கிறது நாம பார்க்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த அழைப்பு பொதுவா யார் யாருக்கு தேவன் கொடுக்கிறார், இந்த அழைப்புல யார் யாரு பங்கு பெற முடியும், இல்லாட்டி ரொம்ப கரெக்டா இந்த அழைப்ப தேவன் யாருக்குன்னே நியமிச்சிருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது சும்மா சிம்பிளா ஒரு ஹெட்டிங் போறாரு, நாட் மெனி கிரேட் அண்ட் நோபிள் ஆர் கால்டு. அப்படின்னா ரொம்ப நீதிமான்கள், ரொம்ப ஞானிகள், ரொம்ப உத்தமர்கள் இவங்களுக்கு இந்த அழைப்பு இல்ல, அப்படிப்பட்டவர்கள் அநேகர் அழைக்கப்படுவது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போது அந்த தலைப்பின் கீழே நம்ம தியானிக்கும் பொழுது சில காரியங்கள் அவர் சொல்லும் பொழுது இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பே இல்லீங்களா, அது இங்கிலீஷ்ல நான் சொன்ன உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னன்னா தி கால் டு நியூ கிரியேஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தி வெரி ஃபைனஸ்ட் ஸ்பெசிமன் ஆஃப் தி ஃபாலன் நேச்சர். அப்படின்னா இந்த விழுந்து போன சந்ததியில இருந்த உன்னதமான ஜனங்களுக்கு தேவன் இந்த அழைப்பை என்ன பண்ணல, கொடுக்கல. இந்த விழுந்து போன சந்ததிக்கு தான் என்ன பண்றாரு, இந்த அழைப்பு கொடுக்கிறாரு. இந்த விழுந்து போன சந்ததி கடந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தோம், இந்த பாவ சந்ததியிலிருந்து என்ன பண்றாரு தேவன், இந்த ஒரு விசேஷமான ஒரு மகிமைக்கு தேவன் அழைக்கிறார். ஆனாலும் இந்த விழுந்து போன சந்ததியில யாருக்கு தேவன் இந்த அழைப்பு கொடுக்கிறார், இது விசேஷமான அழைப்பு அப்படின்னு சொல்ல போது நியாயமா யாருக்கு போயாகணும் இல்லீங்களா, நியாயமா இந்த அழைப்பு யாருக்கு போயாகணும், விசேஷமான ஜனங்களுக்கு போகணும், ஞானிகளுக்கு போகணும், கல்விமான்களுக்கு போகணும், உத்தமர்களுக்கு போகணும் இல்லீங்களா, அப்படித்தானே. அப்படி இருக்கும் பொழுது தேவன் விசேஷமா வைக்கிறார் இந்த வாய்ப்பு, அப்படி இல்ல இது விசேஷமான அழைப்பு. ஆனா இதற்கு அழைக்கப்பட்டவங்களுக்கு இந்த அழைப்பு யாருக்கு தான் அவர் நிர்ணயிச்சிருக்காரு சொல்லும் போது ரொம்ப எளிமையான சின்னங்கள். மாறாக வேற எப்படி சொல்லலாம்னா இந்த அழைப்பு இந்த விழுந்து போன சந்ததியில இருக்கிற ஒரு ஒரு நல்ல நிலையில இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கல, அவங்களுக்கு அதை என்ன பண்ணிருக்கிறார், மறுத்திருக்கிறார், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கிறார், அவங்களுக்கு தடை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் வசனம். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சகோதரரே நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பை பாருங்கள், அதன்படி எப்படி இருக்கிறீங்க நீங்க, வசனம் படிச்சிருங்க நீங்க. ஒன்னு குருந்தியர் 1 இருபத்தி ஆறுல இருந்துட்டு 28 வசனம் படிங்க.
எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்.
ஆமாம், அப்போ தெரிஞ்ச வசனம் சகோதர சகோதரிகள். ஆனா நம்ம பார்க்கும் பொழுது அங்க தேவனுடைய அவருடைய திட்டத்துல எவ்வளவு அற்புதமா இந்த ஒரு அழைப்பு இந்த விழுந்து போன சந்ததியிலும் யாருக்கு போய் சேரணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்கிற நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு கிருபை கூட நமக்கு சரியா புரியும். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, இது இந்த விழுந்து போன சந்ததியில விசேஷமான ஜனங்களுக்கு அல்ல, இந்த விசேஷமான வாய்ப்பும் இந்த விழுந்து போன சந்ததியிலையும் ரொம்ப கீழே இருக்கிற ஜனங்கள். அப்ப அற்பம், இழிவானவைகள், அவமானவைகள் இல்லீங்களா, பலன் இல்லாதவைகள், பலவீனமானவைகள், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வாய்ப்புன்னு சொல்ல எதற்கு, ஏ தேவன் இப்படிப்பட்ட சாதாரண சின்ன ஜனங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும். 29
மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்.
கரெக்ட், மாம்சமான யாரோ தேவனுக்கு முன்னால் என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டாத படிக்கு இப்படி செய்தார். அப்போ ரொம்ப ஆழமான வசனமா இருக்குது, மாம்சமான யாருமே தேவனுக்கு முன்னால் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், அப்போ ஒரு முக்கியமான ஒரு பாடம், இந்த அழைப்ப இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்து அந்த ஜனங்களை கிட்டத்தட்ட அவருடைய சுபாவத்துக்கு உயர்த்துவதன் மூலம் இந்த திட்டத்துல இந்த அழைப்பை இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதின் மூலம் தூதர்களுக்கும் அதே சமயத்துல மனுஷருக்கும் தேவன் ஒரு விஷயத்தை கற்பிக்கிறதுக்கு அவர் முடிவு செஞ்சிருக்கிறார். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இந்த அழைப்பின் மூலம் இவங்க இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கறதின் மூலம் என்ன இந்த தூதர்களுக்கும் மனுஷங்களுக்கும் கற்பிக்க நினைக்கிறாருன்னா, அவருடைய இந்த அழைப்பின் மூலம் சரிங்களா சாதாரண ஜனங்களும் கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் வந்துட்டு அவங்க மேல நிர்பந்தம் பண்றதில்ல, என்ன சொல்றதில்ல, பை போர்ஸ் அவர் பண்றதில்ல இல்லீங்களா, நிர்பந்தம் பண்ணி இந்த அழைப்பை நீங்களே ஏற்று நீங்களே அந்த சுபாவத்துக்கு வாங்க அப்படின்னு அவரு நிர்பந்தத்தின் மேல் அழைக்கிறது கிடையாது. மாறாக என்ன பண்றாருன்னா, அவர்கள் இடத்துல இந்த அழைப்பை கொடுத்து எப்பேற்பட்ட எண்ணம், எப்பேற்பட்ட பாவம், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் அந்த நிலைமையில இருந்துட்டு தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே கேட்டு
எப்பேற்பட்ட மனதையும் மாற்றக்கூடிய என்ன சொல்றோம் வல்லமையுள்ள அவருடைய வார்த்தை இப்படிப்பட்ட பலவீனமான ஜனங்களை அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கும் ஒரு மகிமைக்கும் உயர்த்த முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு தேவன் யார் யாருக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்கிறார் பார்க்கிறோம். தேவ தூதர்களுக்கு ஒரு பாடம், அதே சமயத்துல மனுஷர்களுக்கு ஒரு பாடம். எந்த மனுஷனும் சொல்லிடக்கூடாது தேவன்கிட்டயோ இல்லாட்டி தேவன் திட்டம் நிறைவேறும் பொழுதும், நானே ஓரளவுக்கு ஞானி தான், நானே ஓரளவுக்கு பலம் உள்ளவர் தான், இந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறதுல எனக்கு கூட கொஞ்சம் பங்கு இருக்குது, என்னுடைய சுய விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் அந்த ஒரு பங்கு இருக்குதுன்ட்டு யாரும் மாம்சமான யாரும் தேவனுக்கு முன்னால பெருமை பாராட்டாத படிக்கு இல்லீங்களா. அப்போ இந்த பலவீனமான ஜனங்கள், இந்த சின்ன ஜனங்கள், இவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அப்ப தெரியும் இவர்கள் எப்படி இவங்கனால எப்படி முடிஞ்சிச்சு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவும் இந்த அழைப்புக்குள்ள போயிட்டு அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் தேவன் பார்வைக்கு முன்னால நீதியா நிறைவேற்றி எப்படி அவருடைய சுபாவத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க. கேள்வி கேட்கும் போதே பதில் என்ன வரும், யாருடைய மகிமை தான் வெளிப்படும், தேவன் தான். இதெல்லாம் யாருனால தான் ஆச்சு, தேவனால ஆச்சு, இவங்கனால ஒண்ணும் இல்ல. தேவனுடைய முழு கிருபை வழி நடத்தல், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், இது வந்துட்டு இந்த ஜனங்களுக்குள்ள வெறும் அவருடைய வார்த்தையினால போயிட்டு இருக்கிறே செஞ்சுச்சு. அவருடைய வார்த்தைக்கு பாருங்க எவ்வளவு வல்லமை இருக்குது தெரிஞ்சு கொள்ளுவாங்க யார் யாரு, தேவ தூதர்கள் மனுஷங்க. என்னன்னா அவருடைய வார்த்தையை ஜஸ்ட் கேட்கணும், அப்படியே ஒப்பு கொடுக்கணும், அப்படியே கீழ்படியணும், அதன்படி நடந்தா போதும், இப்படி இருக்கிற ஜனங்களும் எப்படி வேணாலும் மாறலாம். தேவனுடைய வார்த்தை அவருடைய வல்லமைக்கு அங்க ஒரு மகிமை சேர்க்கும். இந்த ஒரு நிலை, இந்த ஒரு காரியத்துக்காக தேவன் பார்க்கிறோம் பெரியவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. ரொம்ப நாம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப சிறிய ஜனங்களுக்கு தேவன் அங்க கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இதன் மூலம் தேவனுக்கே மகிமை அங்க சேரும், மனுஷர்களுக்கு அங்க அல்ல, மாம்சத்துல இருக்கிறவங்களுக்கு அல்ல. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு காரணம் தான் சகோதர சகோதரிகளே. என்னன்னா அங்க பிரதர் சொல்லும் போது அருமையா சொல்றாரு, அப்போ இந்த இந்த காரணத்தினால தான், இந்த காரணத்தினால எல்லாமே தேவனால தான் முடியும், சொந்த மாம்ச பிரகாரமான பலமோ ஞானமோ இந்த இந்த காரியத்துல பங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவனால தான் முடியும் பொழுது இந்த மகிமை கணம் எல்லாம் யாருக்கே போய் சேரும், தேவனுக்கே போய் சேருங்கிறனால தான் எந்த ஒரு புது சிருஷ்டிக்கான அழைப்பு இந்த உலகத்தின் ஞானிகளுக்கோ இந்த உலகத்தின் கல்விமான்களுக்கோ இந்த உலகத்துல நீதிமான்களுக்கோ ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணல் இல்லீங்களா. அதாவது என்ன சொல்றாருன்னா இந்த புது சிருஷ்டிக்கான அழைப்பு லெஸ் அட்ராக்டிவ், புரியுதுங்களா, லெஸ் அட்ராக்டிவ் டு தி நோபல் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அப்படின்னா இந்த உலகத்தின் ஞானிகளுக்கு, இந்த உலகத்தின் கல்விமான்களுக்கு இல்லீங்களா இந்த புது சிருஷ்டிக்கான அழைப்பு எப்படி இருக்குதாமா, கவர்ச்சிகரமா இல்ல. ஏன்னா இவங்களுக்கு கவர்ச்சிகரமா இருக்கணும், இவங்களுக்கு எப்படி இருக்கணும், இவங்களுக்கு கவர்ச்சிகரமா இருக்கணும் எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஞானம் அவங்க என்ன பண்ணணும் பிரயோகிக்கணும், நான் என்னுடைய பலம் கூட நான் காண்பிக்கணும், நான் PhD இல்லைங்களா, இல்லாட்டி நான் இந்த மத தலைவர் இல்லைங்களா, நான் ஒரு புது கோட்பாடு கொண்டு வரணும். அப்ப என்னன்னா தங்களுடைய மாம்சத்தின் பலன் இதை அவங்க அதிகமா நம்பி இருக்கிறதுனால சரிங்களா, இந்த இவங்கள் நம்பி இருக்கிற விஷயத்துக்கு இந்த அழைப்புல என்ன இல்ல வேலை இல்ல. அப்ப இந்த அழைப்புன்னு சொல்ல போது ரொம்ப சின்ன ஜனங்களுக்கு எப்படி, அந்த சின்ன ஜனங்களுக்கு அந்த சின்ன ஜனங்கள் தேவன் வார்த்தை அனுமதிப்பாங்க, அது கிரியை செய்யும், அது செய்யும் மாபெரும் மாற்றம், அந்த மாற்றத்துல இந்த தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவாங்க, அந்த மகிமை அடைவாங்க. அப்போ இதுல யாருக்கு வேலையில பார்க்கிறோம், இந்த உலகத்தின் பெரிய பெரிய மனிதர்களுக்கு இங்க வாய்ப்பு இல்ல. அப்ப அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி இல்லாத நிலைமையில, ஒரு லெஸ் அட்ராக்டிவ் கண்டிஷன்ல இந்த வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் நம்ம பார்க்கிறோம் இந்த அழைப்புக்குள்ள பொதுவா யார் யாரெல்லாம் வரதில்ல, இப்ப நம்ம சொல்லிட்ட லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாருமே வரதில்ல. அப்ப யார் யார் மாத்திரம் தான் வராங்க, ஏற்கனவே பார்த்த அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கிற சிறிய பலவீனமான ஞானம் இல்லாத சின்ன சின்ன ஜனங்கள் அங்க வருவாங்கன்னு சொல்ல போது ஏன் வராங்க, இவங்களுக்கு இந்த அழைப்பு ரொம்ப சந்தோஷமான ஒரு அழைப்பு. என்னன்னா ஒண்ணும் இல்லதான், ஆனா அவரை விசுவாசிச்சுட்டு இல்லைங்களா, விசுவாசிச்சா போதும் இந்த அழைப்புக்குள்ள என்ன இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம், வந்துடலாம். அப்புறம் என்ன பண்ணணும், வசனம் கேட்கணும், தேவன் வார்த்தை கேட்கணும், அப்படியே கீழ்படணும். கீழ்படிச்சுட்டா அப்படியே கீழ் பண்ணிச்சுட்டே நீங்க என்ன ஆயிடுவீங்க, அந்த ஒதுக்கு அவ்வளோ நிலைக்கு போயிடுவீங்கன்னு சொல்ல போது ஒண்ணுமே முடியாத தங்களுடைய பலவீனமான பாவ நிலைய நிலைய உணர்ந்திருக்கிற பாவிகளுக்கு இந்த அழைப்பினுடைய மகத்துவம் தெரியும். மாறாக இல்லைங்களா இன்னும் கூட சொல்ல போது இந்த விழுந்து போன சுபாவத்தினுடைய முக்கியமான குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைடு. என்னது
மேட்டிமை சொல்லலாம், இல்லாட்டி பெருமை சொல்லலாம் இல்லைங்களா, பிரைடு. அப்போ இந்த பிரைடு என்ன பண்ணிருந்த ஜனங்களுக்குள்ள, ஒருவேளை இந்த என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்காங்கன்னா, நான் மற்றவர்களை விட தரம் தாழ்ந்தவன் இல்லை அப்படின்னா, என்ன சொன்னா லெஸ் ஃபாலன் நேச்சர் அப்படின்னா, நான் ரொம்ப மோசமா இல்ல, எனக்குன்னு ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, நல்ல பண்புகள் இருக்கு, நல்ல படிப்பு இருக்குது இல்லைங்களா, இப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி இருக்கிற சாதாரண ஜனங்களை விட ஏதோ ஒரு நிலையில நான் எல்லா நிலையிலயும் கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பொதுவாகவே என்ன ஆயிடும் சொல்றாருன்னா, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அப்படின்னா தான் மற்றவங்களும் எப்படி இருக்கிறோம், அப்போ இந்த உலகத்தின் ஞானிகள் இந்த புத்திமான்கள் இவங்களை எப்படித்தான் நினைக்கிறாங்க, சாதாரண ஜனங்களை விட நாங்கள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் மேல. அப்படி அந்த பெருமையில அவங்க நினைக்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் வந்துட்டு அவங்களை வந்துட்டு இந்த திட்டத்துல சேர்த்து கொள்ள போகுது. என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் வேற ஏதாவது ஒரு கண்டிஷன் அடிப்படையில நாங்க மேல போயிடுவோம், இல்லாட்டி ஒரு நல்ல நிலையை அடைவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, பெர்ஃபெக்ஷன், பரிபூரணம். அப்போ பரிபூரணத்துக்கு கொஞ்சம் கம்மினா கூட தேவன் என்ன பண்ண போறதில்ல, அங்கீகரிக்க போறதில்ல. ஆனா இந்த நிலை யார் உணரதில்ல, இந்த உலகத்தின் இந்த மாதிரி கல்விமான்கள் பெரியவங்க எல்லாம் நினைக்கிறதில்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாம இப்படி இருக்கிறதுனால இதுவே போதும், நம்மளை விட மோசமா இருக்கிறவங்களோட நாமோ பெட்டரு, அப்ப நமக்கு கிடைக்க போறது எப்படிதான் கிடைக்கும், பெட்டரா தான் கிடைக்கும். ஆனா தேவன் வைக்கிற ஸ்டாண்டர்ட் வேற, அவர் வைக்கிற நிலை வேற இல்லைங்களா. என்ன நிலைனா, நான் ஏற்றுக்கொள்ளணும் அங்கீகரிக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும், பரிபூர்ணம். பரிபூர்ணத்துக்கு கொஞ்சம் கம்மியா போயிட்டா கூட என்ன ஆயிடுவாங்க, தேவன் அங்கீகரிக்கிறது இல்ல. அப்போ பரிபூர்ணத்துக்கு வரணும்னா ஒரே கண்டிஷனு, ரட்சகரை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், அந்த நீதிமான் ஆக்கப்படணும், ஜஸ்டிபிகேஷனுக்குள்ள வரணும், வந்துட்டு அந்த நிலைமையில இருந்து என்ன பண்ணணும், இந்த புது சிருஷ்டியின் அழைப்பு ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் அந்த அழைப்பில அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இல்லைங்களா. அப்போ தேவனுக்கு மரண பரிந்தம் கீழ்ப்படுதல் காண்பிக்கும் போது தான் அந்த பரிபூர்ணத்தை கூட அங்க அடைய முடியும். ஒருவேளை சகோதர சகோதரி, இது நம்ம உலகத்துக்கு பேசுறோம், இன்னைக்கு நமக்கு எப்படி அப்படின்னு எடுத்தா கூட இங்கே கூட அதேதான் இல்லைங்களா. இந்த அழைப்புக்குள்ள வந்துடுவோம் நாமோ, வந்ததுக்கு அப்புறம் சில வஞ்சனைகள் அப்படியே சைட்ல வரும், இந்த பிரைடு வேலை செய்யும், இந்த பெருமை, இந்த மேட்டிமை, இந்த சுயம் கொஞ்சம் வேலை பண்ணும். அப்போ நிறைய விஷயங்களை நாமோ தேவனுடைய சித்தம் உணர்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவங்களோட இசைந்திருக்க சில சமயங்களும் முடியாது, பலவீனமா இருக்கும் போல். ஏன் அப்படின்னா, இதே கண்டிஷன் தான். என்னன்னா, நம்ம சில விஷயங்கள்ல தாழ்மை ரூபம் எடுக்கிறதுக்கு மனசு வருதில்ல. ஒரு சிலருக்கு ஒரு விதத்துல எடுத்துருவாங்க, ஆனா இன்னொரு விதத்துல எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இத அந்த எந்த அளவுக்கு தாழ்மை எடுத்துக்கொள்ள தயங்குறாங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியாது, இந்த அழைப்புக்குள்ள முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தேவனுடைய சித்தம் செய்ய அவங்கனால இயலாது. அப்போ இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இதுல இருந்துட்டு அந்த ஒரு பிரைடு, பெருமை அல்லது மன மேட்டிமை, இது வந்துட்டு வந்துட்டு ஒரு புது சிருஷ்டியா அந்த அழைப்புக்குள்ள நுழைவதற்கு மாத்திரம் அல்ல, மரண பரியந்தம் அந்த நிலைமையில இருந்துட்டு ஒரு புது சிருஷ்டியாவே உயிர்த்தழுதல பங்கு பெறணும்னா இந்த ஒரு குவாலிட்டி நமக்குள்ள இருக்கவே கூடாது. இந்த ஒரு விழுந்து போன சுபாவத்தின் முக்கியமான குணாதிசயம் இல்லைங்களா. என்னது இந்த ஒரு மேட்டிமை. அப்போ அதனால்தான் அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய நிருபங்கள் எழுத போது பேதுரு சொல்றார் ஒரு வசனம், 1 பேதுருல 5:6 படிங்க.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்
இல்லைங்களா. அப்போ அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள், எவ்வளவு அருமையா சொல்றாரு. ஏற்ற காலத்தில் அவர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். ஒருவேளை உயர்த்தணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள, ஏற்ற காலத்தில் அவர் என்ன பண்ணுவார், அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, சரண்டர் யுவர் செல்ஃப் இல்லைங்களா. அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன ஆயிடுங்க, அடங்கிருங்க. அப்ப அப்போஸ்தல் பவுல் ஒரு கோட் காண்பிக்கிறார், எப்படின்னா இயேசு கிறிஸ்துவ காண்பிக்கிறார், எப்படி அவர் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்துட்டோம், தன்னை சுத்தமா ஒடுக்கிட்டு தாழ்த்திட்டு எவ்வளவு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்துட்டு இந்த ஒரு மகிமை அடைஞ்சிருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் காண்பிக்கிறார். மறுபடியும் பேதர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஒரு வசனம் படிங்க நீங்க, 1 பேதுரு 5:6 அதுலயே 5வது வசனம் படிங்க.
அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள்.
மனத்தாழ்மை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு குணாதிசயம் புது சிருஷ்டிக்கு மன தாழ்மை. அது இருக்கும் பட்சத்துல இந்த அழைப்புக்குள்ள நாம் நுழைய முடியும். நுழைந்து தேவனுடைய வார்த்தை மாத்திரம் கிரியை செய்ய அனுமதிக்கும் பொழுது அந்த ஒரு அற்பமான நிலையில இருந்துட்டு அந்த ஒரு மகிமை நிலையா தேவன் அடையறக்க செய்வார். அப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப 3வது பாயிண்ட் நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் இந்த அழைப்ப பெரிய ஜனங்களுக்கு யாருக்கும் கொடுக்காம, நீதிமான்களுக்கு கொடுக்காம, பலவான்களுக்கு கொடுக்காம, அநீதி பாவத்துல அப்படியே வெந்து போயிட்டு இருக்கிற சாதாரண ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது உடனே நாம என்ன நினைச்சிட கூடாதுன்னா, அப்ப அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம கிட்ட ஒரு விசேஷமான எந்த ஒரு குணாதிசயமும் இல்லையா அப்படி நாம நினைச்சிட கூடாது. ஏன்னா தேவன் இந்த அழைப்ப நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த அழைப்புல நாம நிலைச்சு நிக்கணும்னா சில ஸ்டாண்டர்ட் அவர் செட் பண்றார், சில குணாதிசயங்கள் என்ன பண்றார் அவர் நிர்ணயிக்கிறார். இந்த புதிய சிருஷ்டியினுடைய அழைப்புக்குள்ள சாதாரண ஜனங்கள் நீங்க வந்துடலாம் வரலாம், ஆனா வந்துட்டா இந்த புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள இப்படி இப்படி இப்படித்தான் நீங்க என்ன பண்ணும் இருக்கணும். அவர் ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நிலையை நிர்ணயிக்கிறார். எப்படின்னா இந்த புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள வரவங்க சாதாரண ஜனங்கள், இவங்களுக்குள்ள தேவன் பார்த்த உன்னதமான குணாதிசயம் என்ன அப்படின்னா இவர்கள் நீதியின் மேல பசிதாகமோ விருப்பமோ வாஞ்சியோ உள்ள ஜனங்களா இருப்பாங்க. ஆனா எவ்வளவோ பலவீனமா இருப்பாங்க, எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்பாங்க, ஞானம் இல்லாத ஜனங்களா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கிட்ட இவங்கள்கிட்ட தேவன் பார்த்த ஸ்பெஷல் கேரக்டர் என்ன, இவர்களுக்கு என்ன மேல ஒரு ஆசை இருக்கும், ஒரு வாஞ்சி இருக்கும், நீதியின் மேல. ரொம்ப முக்கியம் நீதி, அதே சமயத்துல விசுவாசம், அதே சமயத்துல தேவனிடத்துல உண்மை. இந்த குவாலிட்டிஸ இவர்கள் விரும்பணும். இந்த புதோஷின் அழைப்புக்குள்ள வரவங்க இந்த ஒரு குணாதிசயங்கள் மேல இவங்க என்ன பண்ணணும், விருப்பம் உள்ளவர்களா இருக்கணும். பாவத்துல தான் இருக்கிறேன், பலவீனமா தான் இருக்கிறேன், ரொம்ப மோசம் தான், ஆனாலும் என்ன பண்ணணும், நான் அப்படிப்பட்ட நிலைக்கு போகணும், ஒரு நீதியா நடக்கணும், தேவனுக்கு கீழ்படிச்சிருக்கணும், கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கணும் நினைக்கிறேன், உண்மையுள்ளவரா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எண்ணம் இவங்களுக்கு வேணும் அப்படிங்கறத தேவன் வந்துட்டு அங்க நிர்ணயிக்கிறது நாம பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த உலக ஜனங்கள் இந்த புது சிருஷ்டிய பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னதான் தெரியும், இப்ப நம்மளை எல்லாம் வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, நம்மள பக்கத்து வீட்டுக்காரங்க பாப்பாங்க, நம்ம புது சிருஷ்டி கிளாஸ்க்கு வருவோம் என்னதான் நினைப்பாங்க, அதே பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுற பக்கத்து வீட்டுக்கார, இல்லாட்டி நிறைய பேர்கிட்ட கடை வாங்குற பக்கத்து வீட்டுக்காரர், இப்படித்தான் பாப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி தெரியாது. ஆனா அவங்களுக்கு என்னதான் தெரியும், மேல பழைய மனுஷன் தான் தெரியவார். ஆனா தேவனுக்கு எதுதான் தெரியும், தேவன் எது பாக்குறது இல்ல, தேவன் உள்ள இருக்கிற புதுசு தான் பாக்குறாரு, வெளியே இருக்கிற அந்த சரீரம் மாம்சம் பாக்குறது இல்ல. அப்போ நிறைய பேர் இந்த புது சிருஷ்டிய ஆரம்பத்துல பார்க்க கவனிக்க தவறி விடுவாங்க. எப்படி பிரதர் ரசல் சொல்றாருன்னா, முதலாம் முறையில் எப்படி கிறிஸ்து இயேசுவ நிறைய பேர் பார்க்க மறந்துட்டாங்களோ தவறினாங்களோ இல்லைங்களா, எப்படி புறக்கணிச்சாங்களோ, அது போலதான் இந்த புது சிருஷ்டி ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகும் போலது. அது கூட நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, புறக்கணிச்சிடுவாங்க, புறக்கணிச்சிடுவாங்கன்னா கவனிக்க மாட்டாங்க. ஆனா இந்த புது சிருஷ்டி என்னைக்கு ஒரு மனம் மாற்றத்துக்குள்ள வந்துட்டு தேவனிடத்துல உடன்படிக்கை செஞ்சுட்டு வளர ஆரம்பிக்கிறாங்களோ, கிராஜுவல் ப்ராசஸ் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது நிச்சயமா ஆரம்பத்துல பார்க்க தவறினவங்க, அடையாளம் கண்டுபிடிக்க தவறினவங்க இந்த புது சிருஷ்டி கொஞ்சம் கொஞ்சமா தேவன் வார்த்தைகள் கேட்டுட்டு வளரும் போது என்ன ஆயிடுவாங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் பார்ப்பாங்க. இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசம் இருக்குது, கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த புது சிஷ்டினுடைய கிரியைகள் அங்க அவங்களுக்கு தெரியும் நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ இது கூட அந்த ஒரு அழைப்புல அந்த புது சிஷ்டினுடைய ஒரு விஷயமா அங்க இருக்குது நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த தேவன் சில குணாதிசயங்களை இந்த புது சிஷ்டிக்கு நிர்ணயிச்சிருக்கிறா நாம சொல்றோம் இல்லைங்களா. அப்படி சொல்லும் போது என்ன மாதிரியான சில குணாதிசயங்களை தேவன் இந்த புது சிஷ்டிக்கு நிர்ணயிச்சிருக்கிறார், ஒரு புது சிருஷ்டினா எப்படி இருக்கணும், இந்த அழைப்புக்குள்ள வரணும்னா எப்பேற்பட்ட குணலட்சணங்களே அவங்க உடையவங்களா இருக்கணும் தேவன் அப்படி நிர்ணயிச்சிருக்கிறார். அந்த சில குணாதிசயங்கள் நாம பார்க்க நாம முயற்சி பண்ணலாம். அப்ப முயற்சி பண்ண போது அங்க முக்கியமான ஒரு குணாதிசயம் இப்ப புரியுதுங்களா. இப்ப நம்ம என்ன பாயிண்ட் பாக்குறோம் அப்படின்னா, தேவன் இந்த அழைப்புக்குள்ள புது சிஷ்டியா வர ஒரு ஒருத்தருக்கும் இப்படித்தான் இருக்கணும். நீங்க இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டீங்க இப்படி இருக்கணும், உங்ககிட்ட இது இருக்கணும், உங்ககிட்ட இந்த குணாதிசயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிலைகள் சில குணாதிசயங்கள் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார், இந்த அழைப்புல ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார். அந்த நிர்ணயிக்கப்பட்ட குணாதிசயங்கள் ஒன்று ரெண்டு நாம பார்க்கலாம். முதல்ல என்ன ஒரு குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று தீமோத்தேயு பாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. சகோதர சகோதரிகள் இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த புது சிருஷ்டியா இருக்கணும்னா அவங்களுக்குள்ள என்ன குணாதிசயம் இருக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த அழைப்புக்குள்ள வந்தாச்சு இல்லைங்களா, இப்ப இந்த அழைப்புல இருக்கிறவங்களுக்கு என்ன குணாதிசயம் இருக்கணும் அங்க சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடு. ஒரு புது சிருஷ்டிக்கு ரொம்ப முக்கியமான குணம் இருக்கணும், அது இருந்தா தான் அவங்க கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்துல அப்படியே பரிபூர்ணம் அடைஞ்சு உயிர்த்தெழுதல ஒரு முழு புது சிருஷ்டியா ஆவாங்க. அந்த முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னா போராடக்கூடிய குணம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா. நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லும் போது புது சிருஷ்டிகள் ஒருவரும் இந்த அழைப்புல வரக்கூடிய ஒருவருத்தருக்கும் போராடுற குணம், இந்த அழைப்புல வரக்கூடிய ஒருவருத்தருக்கும் போராட்ட குணம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பிரதர் அருமையா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு புது சிருஷ்டியும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெற்றியையோ இல்லாட்டி இந்த உலகத்தை மேற்கொள்ற விஷயத்துல ஒரு வெற்றியையோ அப்புறம் அந்த வெற்றியின் மூலம் ஒரு மேலான ஒரு ஸ்லாக்கியத்தையோ திவ்ய சுபாவத்தையோ அவங்க எதிர்பார்க்க கூடாது. எப்படின்னா அவங்க போராடுறதுக்கு தகுதி இல்லைன்னா ஒரு போராட்டமே வேண்டாம் லைஃப்ல. புரியுதுங்களா போராட்டம்னா என்னன்னு? ஒரு போராட்டமே வேண்டாம், ஆனா எனக்கு ஜெயம் வேணும் கிரீடம் வேணும் அப்படின்னு எந்த புது சிருஷ்டியும் நினைச்சிடக்கூடாது. ஒரு புது சிருஷ்டி குவாலிட்டி அது இல்ல, ஒரு புது சிருஷ்டி குவாலிட்டி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆச்சரியம் பிரதர், அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது கொடுக்குறேன். என்னன்னா போராடணும், நல்ல போராட்டம் போடணும். எப்போ எப்போ இருந்து எப்ப வரைக்கும்? இந்த அழைப்புல நுழைஞ்ச நாள் இருந்துட்டு உயிர் தழுதல புது சிருஷ்டி பெர்ஃபெக்ட் புது சிருஷ்டியா வர்ற வரைக்கும் போராடணும். இந்த போராட்டத்துக்கு நீங்க நல்லா நினைச்சு பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது, நல்லா நினைச்சு பாருங்க. நான் கூட பர்சனலா நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ் கேட்டுருக்கேன், சும்மா பேச்சுவாக்கில பேசும்போது ட்ரை பண்ற பிரதர் என்ன பண்ணாலும் முடிய மாட்டேங்குது, ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வர்றேன் பிரதர் அப்புறம் என்னால முடியறது இல்ல. அதுதானே ஸ்டேட்மெண்ட் இல்லீங்களா? அப்படி சொன்னாங்க. அதாவது என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் முயற்சி செய்யறேன் புது சிருஷ்டி அழைப்புல வந்த உடனே கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு போராட்டம் இருக்குதுன்னு தெரியுது, போராட்டம் வருது தெரியுது, போராட்டத்துக்குள்ள போறேன், ட்ரை பண்றேன் பிரதர், ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடிய மாட்டேங்குது. அப்ப இந்த முடிய மாட்டேங்குது வாய்ப்பு சொன்னோம்னா தெரியல நம்ம வந்துட்டு புது சிருஷ்டி ஆயிடுவோமா இல்லையா நமக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்ன சொல்றாருன்னா நல்ல போராட்டத்தை கொஞ்சம் சேர்த்து சொன்னோம்னா மரண பரியந்தம் போராடும். இந்த ஒரு குவாலிட்டி இல்லாட்டி புது சிருஷ்டி ஆறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இன்னைக்கு நமக்கு தேவன் நம்முடைய நன்மைக்கேனே அவர் அனுமதிக்கிற சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் ஏமாற்றம் தோல்வி அவமானம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு ஒரு போராட்டம் தான். ஆனா நம்ம பாருங்க இந்த போராட்டத்துல கடைசி வரைக்கும் நிக்கணும், அதுல சோர்ந்து போக கூடாது. நார்மலா என்ன பண்ணிடுவோம்னா நம்ம போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், சில சமயங்கள்ல வெக்ஸாய் விட்டுறது இருக்குது. ஆனா சில சமயங்கள் என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, பாவத்தோட காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். ஆமா இது இப்படித்தான் இருக்கும், இவர் இப்படித்தான் பேசுவார், இவர் இப்படித்தான் நடந்துக்குவார், நமக்கு இப்படித்தான் நடக்கும், சரி அப்படியே 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 அதைய வந்துட்டு நாம சகிச்சுக்கவும் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுது. இது வந்துட்டு அங்க இல்ல புது சிருஷ்டிக்கு சொல்ல போகுது. அவங்க போராட்ட குணம் தங்க நாள் முடிஞ்சது என்னன்னா போராடுறது, கடைசி வரைக்கும் போராடுவாங்க. எப்படின்னா தேவனுக்கு விரோதமான அவருக்கு சித்தம் இல்லாத அவருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் என்ன காரியங்களா இருந்துட்டாலும் அது மரண பரியந்தம் அந்த ஒரு போராட்டம் இருக்கணும். அந்த உபத்திரவத்திலையும் அந்த சிச்சைகளையோ பாடுகளையோ ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. ஒரு புது சிருஷ்டி ஆகணும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவன் சொல்றாரு அவங்க எப்படி இருப்பாங்க, நல்ல போராட்ட குணம் உள்ள ஜனங்கள், அது ஒரு குவாலிட்டி. நெக்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள வரவங்க எப்படி பட்டவங்களா இருக்கணும்னா தேவனுடைய பிரதிநிதிகளா தங்களை நினைக்கணும். தேவனுடைய பிரதிநிதினா என்ன சொல்லனா நீதியினுடைய பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட் அண்ட் ரைட்டியஸ்னஸ் இல்லீங்களா. தேவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய பிரதிநிதியா இருக்கிறதுனால நான் செய்வது பேசுறது எல்லாம் எப்படி இருக்கும், நீதியினுடைய பிரதிநிதி அப்படின்னா இவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் என்னதா பண்ணுவாரு அந்த கம்பெனியை பத்தி பேசுவார் இல்லீங்களா, அந்த கம்பெனியை தூக்கி நிலைநிறுத்தார் இல்லையா. அப்படின்னா இங்க தேவனுடைய பிரதிநிதிகள் இந்த புது சிருஷ்டிகள் அந்த தாட் இருக்கணும் சொல்றாரு. ஒரு புது சிருஷ்டி இந்த அழைப்புக்குள்ள வந்த உடனே அவங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் பேருக்கு தேவனுடைய பிள்ளைகள் இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சு பாருங்க அப்பதான் அதனுடைய வெயிட் தெரியும், நானும் தேவன் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் நீதிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா அவர் செய்யறது பேசுறது இவருடைய முயற்சி பிரயாசங்கள் எதுல வேணா பிசினஸ் படிப்பு எதுல வேணா பேச்சு எதுல என்ன இருக்கணும் நீதி இருக்கணும் இல்லீங்களா. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான், ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க. இவங்க தேவனுடைய பிரதிநிதிகள் புது சிருஷ்டிகள், நீதியினுடைய பிரதிநிதிகள், நீதி தான் இருக்கணும் அவங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு வசனம் படிங்க நீங்க, ஒன்னு தெஸ்லோனிக்கே 2:12, 1 Thessalonians 2:12,
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள்.
விடாங்களா? ஒன்னு தெசலோனிக்கேயர் 2:12ங்களா? சரி, ஒன்னு பேதுரு 1:15-16.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள்.
அப்போ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரதிநிதிகள் சொல்லும் போது தேவன் எப்படி இருக்கிறார் பார்க்கிறோம், பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தவராய் இருங்கள். ஆனா நல்லா வசனம் படிங்க, அது என்ன சொல்லுது பார்க்கலாம் பின்னாடி.
நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
மேல மேல அதுக்கு மேல வசனம் படிங்க சிஸ்டர்.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும்
பரிசுத்தராய் இருங்கள். அங்க சொல்றார் 1:12 படிங்க. ஆமாம், இது அப்போஸ்தலர்கள் அந்த ஒரு கண்டிஷனை எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறாங்க சொல்றார். நாங்க பாருங்க எப்படி பரிசுத்தமா நீதியா இருந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். அப்போ மற்ற புது சிருஷ்டிகள் பத்தி சொல்லும் போது தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். இங்க ஒரு ஒரு மாற்றம் பாத்தீங்கன்னா நடக்கைகள் வருது இல்லீங்களா. இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன் ஆல் மேனர் ஆஃப் கான்வர்சேஷன், கான்டக்ட் கிடையாது. நடக்கைகள் என்னது? நடக்கைனா என்னது? நடக்கை, நடக்கைனா பிஹேவியர் இல்லீங்களா, நடத்தை, செயல், செயல் ஆக்சன்ஸ். ஆனா இங்கிலீஷ்ல இன் ஆல் மேனர் ஆஃப் கான்வர்சேஷன். அப்போ கிரேக்ல பாத்தீங்கன்னா அனஸ்த்ரோஃபே, அனஸ்த்ரோஃபே அப்படின்னா நடத்தைகளும் வருது. ஆனா ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல் மேனர் ஆஃப் கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் என்ன? பேச்சு. நீங்களா எப்படி சொல்றாருனா தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் என்ன சொல்லிடுறோம், நீங்க உங்கள் பேச்சு முதற்கொண்டு எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும், பரிசுத்தம். கண்டிஷன் நம்ம ரொம்ப முக்கியமான கண்டிஷன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுறது நமக்கே தெரியும் இல்லீங்களா, புது சிருஷ்டி ஆயிருக்கிறோம், கான்சன்ட்ரேட்டடா, கான்சன்ட்ரேட்டட் லைஃப் தான். ஆனா நம்ம பார்க்க போறது இன்னும் எவ்வளவு பலவீனமான வருது, வார்த்தைகள் வருதா இல்லையா? சில சமயங்கள்ல தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறோமா இல்லையா இல்லீங்களா. அப்போ நிறைய டைம் சொல்லும் போது பக்தி வைராக்கியத்திற்கு ஏதுவல்லாத எல்லா பேச்சுகளும் நினைச்சு பாருங்க. சாதாரண உலகத்தான் பேச்சு மாதிரி புது சிருஷ்டியுடைய பேச்சு, இவர் புது சிருஷ்டி அப்படின்னா பேச்சுலயே என்னதான் புது சிருஷ்டி. அவ்வளவு சீக்கிரத்துல இந்த புது சிருஷ்டியுடைய வார்த்தை இன்னொரு மனுஷன் ஆயிடாது, புண்படுத்திடாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இன் ஆல் மேனர் ஆஃப் கான்வர்சேஷன் அப்படின்னா உங்கள் பேச்சு முதற்கொண்டு பரிசுத்தம், அப்புறம் உங்களுடைய ஒரு ஒரு செய்கைகள் கூட பரிசுத்தம். காரணம் இவங்க எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய பிரதிநிதிகள். இந்த கேரக்டர் அவங்க மைண்டுக்குள்ள செட் ஆகணும், அதுதான் புது சிருஷ்டினுக்கு அவர் சொல்றாரு. எப்படி புது சிருஷ்டிக்கு கேரக்டர் உள்ளுக்குள்ள ஒன்று செட் ஆகும், என்னன்னா போராட்ட குணம் இருக்கணும், மரண பரியந்தம் நிக்கணும், போராடணும். அது போல நான் தேவனுக்கும் நீதிக்கும் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். சோ என்கிட்ட இந்த புறப்படுற ஒரு வார்த்தையானாலும் சரி, ஒரு பார்வையானாலும் சரி, ஒரு சின்ன செய்கை கிரியையானாலும் சரி, அது எப்படி இருக்கணும், தேவனை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவருடைய நீதியா வெளிப்படுத்தணும். இதுல நாம இன்னைக்கு எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறோம், ஒரு ஒருத்தர் லிஸ்ட் போடணும், ஒரு ஒருத்தர் லிஸ்ட் போட்டு நிறைய நேரங்களை வாய்த்தானே பண்ணணும், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் இல்லீங்களா. நேற்றைய மன்னா கூட பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான மன்னா. அப்போ நம்ம அதிகமா பேசணுங்கிற அவசியம் இல்ல, கோட் பண்ணி காமிச்சுட்டா போதும், பாயிண்ட் கச்சுன்னு புரிஞ்சிடும். சாதாரண பேச்சுல கூட இன்னைக்கு இந்த பாயிண்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும், நம்ம கிட்ட நிறைய ரொம்ப தவறுகள் நடக்குது. ஆனா தேவன் கிருபை இன்னைக்காக நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம், அதனுடைய கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு கொள்கிறோம். புது சிருஷ்டிகள் இந்த குணாதிசயங்கள் உள்ளவங்க தான் புது சிருஷ்டிகள் ஆக முடியும் சொல்லும் போது இதனுடைய சீரியஸ்னஸ் புரியும் நினைக்கிறோம் இல்லீங்களா. அந்த ஒரு விசுவாசத்துக்கு நம்ம வரலாம், அதுக்கு நன்றி சொல்லலாம். என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லைஃப்ல அப்ளை பண்ணணும், நம்முடைய நடைமுறையில அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் இல்லீங்களா. அப்போ ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்னன்னா அவங்க தேவனுக்கு பிரதிநிதிகள், நீதிக்கு பிரதிநிதிகளா இருக்கணும், ரெண்டாவது குண லட்சணம். மூணாவது என்ன அப்படின்னா தேவன் பார்க்கும் பொழுது இந்த புது சிருஷ்டிகளை எந்த ஒரு அடிமை தனத்துக்குள்ளே அழைக்கல, எந்த ஒரு அடிமை தனத்துக்குள்ளயும் போடல, மாறாக என்ன கொடுத்திருக்கிறாருன்னா கிறிஸ்துவுக்குள் சுயாதீனன் இல்லீங்களா, சுயாதீனம் கொடுத்தது, தி லா ஆஃப் லிபர்ட்டி. அப்போ இந்த இந்த சுயாதீனத்தை கொடுத்துட்டு இந்த புது சிருஷ்டி தேவன் எப்படி ரெடி பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த புது சிருஷ்டிகள் இந்த சுயாதீனத்தை வாங்கிக்கணும், சுயாதீன பிரமாணத்தை வாங்கிக்கணும். வாங்கிட்டு அவங்க என்ன செய்யறவங்களா இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பயந்து, தெரிஞ்சதான் ஆதாம் என்ன செஞ்சிருக்கணுமோ அதேதான், தேவனுக்கு பயந்துட்டு இவருக்குள்ள சுயாதீனம் இருக்குது, இவர் என்னவனா பண்ணலாம், தேவனுக்கு பிரியம் இல்லாத கூட பண்ணலாம், சுயாதீனம் தான். ஆனா இந்த புது சிருஷ்டினா எப்படி இருக்கணும்னா சுயாதீனம் பெற்றுடுக்கணும், ஆனா பெற்றுட்டு தேவனுக்கு பிரியம் இல்லாத, சித்தம் இல்லாத,
அவர் அங்கீகரிக்காத எல்லா காரியங்களையும் கட்டாயத்தின் அடிப்படையில் இல்ல, தானாக முன்வந்து வாலண்டரிலி இவங்க என்ன பண்ணணும், அதை விட்டு விலகணும். அநீதி சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு லிஸ்ட் நம்ம சொல்லிடலாம், நிறைய விஷயங்கள். அப்போ மாம்சமான காரியங்கள், தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்கள், தேவன் அங்கீகரிக்காத விஷயங்கள், இது எல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன ஆயிடும்னா, அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தணும். தேவன் சுயாதீனம் கொடுத்துடுறாரு, நீங்க பயன்படுத்திட்டு எனக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுட்டு விலகணும். அது மாத்திரமில்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இந்த சுயாதீனத்தை பயன்படுத்திட்டு இந்த புது சிருஷ்டிகள் என்ன செய்யணும்னா, வாலண்டரி சாக்ரிஃபைஸ் ரொம்ப முக்கியம். வாலண்டரி சாக்ரிஃபைஸ் ரொம்ப முக்கியம். வாலண்டரி சாக்ரிஃபைஸ்னா தானாக முன் வந்து என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். இன்னும் கூட கொஞ்சம் விலக்கி பேசணும்னா சில சமயங்கள் அந்த வாய்ப்பு இருக்காது. என்னது, தானாக முன் வந்துட்டு பலிய செலுத்த வேண்டிய வாய்ப்பு இருக்காத சமயத்துல தானாக அந்த வாய்ப்புகளை அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, தேடிக்கொள்ளுவாங்க. எப்படி தேடிக்கொள்ளுவாங்க, நியாயமா தேவன் அங்கீகரிக்கிற, தேவன் அனுமதிக்கிற நம்முடைய உரிமைகள் என்ன பண்ணுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, புரியுதுங்களா நம்ம சொல்றது, இவர்கள் தானாக முன் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மாத்திரம் கட் பண்றவங்க இல்ல, யாரு, புது சிருஷ்டி. ஆனா அதுவும் பண்ணுவாங்க, அதுதான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் இல்லைங்களா. தேவனுக்கு பிரியமில்லாதது விடுவாங்க, தானா முன் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அது மாத்திரம் நிறுத்த மாட்டாங்க, தானாக முன் வந்து என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. அதுல ஒரு படி என்னன்னா, ஒரு வேலை இந்த வாய்ப்புகள் இல்லாத சமயத்துல அந்த வாய்ப்புகளை என்ன பண்ணிடுவாங்க, ஏற்படுத்தி கொள்வார்கள். எப்படி ஏற்படுத்தி கொள்வார்கள், நியாயமான சில உரிமைகள் தேவன் அதை நமக்கு அனுமதிக்கிறார், அந்த அந்த உரிமைகள் என்ன பண்ணுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த உரிமைகள் அவங்க சாக்ரிஃபைஸ் எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, எதுக்காக பலி கொடுப்பாங்க, தேவன் தான் அந்த விஷயத்தை அங்கீகரிக்கிறாரே அப்படின்னு சொல்லும் பொழுது எதற்கு அப்படின்னா, சத்தியம், அந்த சத்தியத்துல கொடுக்க வேண்டிய சாட்சி இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த சத்தியத்துல நிலைச்சு நிக்கிற சகோதர சகோதரிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அவங்கள் ஏற்க வேண்டிய பலிகள் இல்லைங்களா, இதையெல்லாம் கருத்துல கொண்டு இதற்காக என்ன சொன்னா, ரொம்ப சிம்பிளா அருமையா ஒரு வார்த்தை, ஃபார் தி சர்வீஸ் ஆஃப் தி ட்ரூத், சத்தியத்தின் வேலைகளுக்கு, சத்தியத்தின் கிரியைகளுக்கு, சத்தியத்தின் திட்டங்களுக்கு, அந்த சத்தியத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக இந்த புது சிருஷ்டிகள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களாக முன் வந்து இல்லைங்களா, நியாயமான சில உரிமைகளை கூட அவர்கள் தியாகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இது மூன்றாவது குணாதிசயம். எதற்கு அப்படின்னா, இப்படி இருப்பாங்க, புது சிருஷ்டி தேவன் நிர்ணயிக்கிறார் இல்லைங்களா, போராட்ட குணம். நெக்ஸ்ட், தேவனுக்கும் நீதிக்கும் ஒரு பிரதிநிதியா இருப்பாங்க, அது லைஃப்ல தெரியும், பேச்சுல தெரியும், ஆக்ஷன்ல தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, தானாக முன்வந்து அந்த சுயாதீனத்தை சரியான வகையில பயன்படுத்துவாங்க. முதல்ல தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் செய்ய மாட்டாங்க, நீதியானவைகள் மாத்திரம் செய்வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, தானாக முன்வந்து அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, பலி. ஒருவேளை இல்லாட்டி வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்வாங்க, நியாயமான உரிமைகளை கூட அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சகோதர சகோதரி, இதை நாம் யோசிக்கணும், எந்த அளவுக்கு தேவன் அந்த ஒரு காரியங்களை நம்ம இடத்துல அவரு கேட்கிறார் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த ஒரு சுயாதீனத்தை எந்த சமயத்திலயும் இந்த புது சிருஷ்டிகள் பாவத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த கூடாது. வசனம் நீங்க கலாத்தியர் 5:3 13 படி.
சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல்,
கரெக்ட், இந்த சுயாதீனத்தை நீங்க சுயாதீனத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனா இது என்ன பண்ண வேண்டாம், மாம்சத்திற்கு ஆமாம். இதே சுயாதீனம் தேவனுக்கு பிரியமா இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் அவங்க என்ன இதுக்காக பயன்படுத்தவே மாட்டாங்க, மாம்சத்திற்கு ஏதுவா இல்லைங்களா, தவறான படி பாவத்துக்கு வந்துட்டு இந்த சுயாதீனத்தை பயன்படுத்த கூடாதவங்களா இருக்கணும். இது மூன்றாவது முக்கியமான ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மூன்று குணாதிசயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புது சிருஷ்டியின் அழைப்பு என்று சொல்லும் போது, இந்த அழைப்புல நிலை தங்கக்கூடியவர்களுக்கு தேவன் வைக்கிற முக்கியமான ஸ்டாண்டர்ட்ஸ் நிலைகள், அவர் நிர்ணயிக்கிற விஷயங்கள் என்னன்னா, இந்த மூன்று குணாதிசயங்களை அவங்களுக்குள்ள அவங்க வச்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் ரிப்பீட் பண்றோம், போராட்ட குணம், தேவனுக்கு அவர்கள் பிரதிநிதிகள், நீதிக்கு பிரதிநிதிகள். அது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற அந்த சுயாதீனத்தின் படி இருந்துட்டு அந்த சுயாதீனத்தை தேவன் சித்தத்தின் பிரகாரம் பயன்படுத்துவாங்க, அவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டவங்க பயன்படுத்தக்கூடாதவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல சகோதர சகோதரி, இந்த ஒரு அழைப்பை பத்தி தேவன் எங்கெல்லாம் பேசிட்டாலும் எப்படித்தான் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கணம் அழியாமைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அழைப்பு இல்லைங்களா. அப்போ இந்த
அழைப்பின் மூலம் ஒரு மேலான மகிமை கிடைக்கும். இப்படி அவர் சொல்லி இருந்தாலும் மற்ற இடங்கள்ல அவர் சொல்லும் போதெல்லாம் இந்த அழைப்பு எப்படின்னா, இது ஒரு இடுக்கமான பாதை, ரொம்ப கஷ்டம் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப பாடுகள் சிக்ஷைகள் இருக்கும். தேவன் நிறைய இடத்துல பரிசோதனை பண்ணுவாரு இல்லைங்களா. அப்ப இந்த அழைப்பு எப்படித்தான், இந்த அழைப்புன்னு சொல்லும் பொழுது நிறைய ட்ரையல்ஸ், நிறைய டெஸ்டிங்ஸ் இல்லைங்களா, இதெல்லாம் தேவன் அங்க நமக்கு வைக்கிறார். இது வந்துட்டு இடுக்கமான வாசல் வழியா போயிட்டு, வாசல் மாத்திரம் இடுக்கம் இல்ல. அப்ப போன வாரம் ஒரு பிரதர் ஒரு கிளாஸ் எடுத்தார், என்ன சொன்னார், வாசல் மாத்திரம் இடுக்கம் இல்ல, வாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அந்த பாதை கூட என்ன ஆகும், போக போக இடுக்கம் தான், போக போக இப்படித்தான், ஏ ஷேப்ல தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஒரு வாய்ப்பு தான். முதல்ல இது ஒரு மகிமை கனம் அழியாமை கொடுக்கும், ஆனா அதற்கு முன்னால் இந்த பூமியில இருக்கும் போதே இது ஒரு இடுக்கமான வாசல், எல்லா விஷயங்களும் இருக்கும்னு சொல்லும் போது யார் இதுல மேற்கொள்றவர்களா வருவாங்க அப்படி சொல்லும் போது, ஹூ மே ஓவர் கம் அப்படின்னு சொல்லும் போது, ஒன்லி த ஸ்பிரிட் பி காட்டன் அப்படின்னா, ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள், ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் இந்த ஒரு அழைப்புல இந்த ஒரு பாதையில போயிட்டு அங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அங்க இருப்பாங்க. அதே சமயத்துல சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய அழைப்பு பற்றி சொல்லும் போது வேறு அழைப்புகள் எதுவும் இல்ல. ஏன் அப்படின்னா, 1000 வருடம் அரசாட்சிக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வாய்ப்பு, 3வது பாதை உங்களுக்கு தெரியும், பெரும் பாதை. அதை வந்துட்டு அநேகர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இது கூட ஒரு விசேஷமான வகுப்பா இருக்கு, விசேஷமான அழைப்புன்னு நினைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்படி இல்ல, நீங்க எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கிறீங்க, நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த புது சிருஷ்டிக்கு சுவிசேஷத்துல தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, இதுதான் அழைப்பு. அழைப்புன்னா என்ன, வாங்க வாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், நீங்க வரலாம் இல்லாட்டி போலாம், ஒரு ஆப்ஷன் யார் கையில இருக்குது, அவங்க கையில இருக்கு. ஆனா 1000 வருட அரசாட்சி இல்ல, வாங்க சொல்றாரா, வாங்க சொல்றதுல நடங்க இல்லைங்களா, அது அழைப்பு இல்ல, அது வந்து அது கால் இல்ல, பட் கமாண்ட் சொல்றாரு இல்லைங்களா, ஒரு கட்டளைக்குள்ள அனுமதிக்கிறார் அவங்கள, நீதிப்படி நடங்க கீழ்படிங்க, ஒரு கட்டளை ஒரு கமாண்ட், அங்க கால் இல்ல. ஆனா எப்பதான் கால் இருக்குது, இப்ப கால் இருக்குது, இப்ப அழைப்பு இருக்குது. இது ஒரு புது சிருஷ்டிக்கு மாத்திரம் தான் இந்த அழைப்பு கொடுக்கிறார். ஏன் அப்படி நம்ம இதை கிளியரா சொல்லணும்னா, பின்னால வர்றது வந்து என்னவே கிடையாது, ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் கூட அது என்ன கிடையாது, அது முதல்ல அது அழைப்பே இல்ல, அது கட்டளையின் அடிப்படையா தேவன் சொல்றாரு, கட்டுப்பாடோட ஒரு அதிகாரத்துல சொல்றாரு கமாண்ட் இல்லைங்களா. அது மாத்திரமல்ல, அது புது, அது வந்து புது சிருஷ்டி மாதிரி ஒரு விசேஷமான அழைப்பும் கூட கிடையாது, எல்லா ஜனங்களுக்கும் பொதுவா ராஜ்யத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது போலவே நினைச்சுக்கொள்ளணும், இந்த சுவிசேஷத்துல 2வது ஒரு அழைப்பு இருக்குதுன்னு கூட நினைச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா, 2வது ஒரு பரிசு இருக்குது இல்லைங்களா, சொல்லும் பரிசு இல்ல ஆக்சுவலா இல்லையா, என்ன கிருபையின் நிலைமை. அப்போ திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது கூட ஆரம்பத்துல எல்லாரும் கிட்டத்தட்ட நம்ம என்னதான் நினைச்சிட்டோம், சரி இதுக்கு இல்லாட்டி அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருந்தோம் இல்லைங்களா. அது கூட ஒரு அழைப்பு இல்ல, அது வந்து ஒரு அழைப்பு இல்ல, அதுக்கு ஒரு தனிப்பட்ட அழைப்பு தேவன் கொடுக்கறது கிடையாது, அது ஒரு கிருபையின் நிலை. அதை பத்தி நிறைய தடவை நிறைய சகோதரர்கள் உங்களுக்கு அநேக வசனங்கள்ல சொல்லிருப்பாங்க, அவங்களும் இதே அழைப்பை சேர்ந்தவர்கள் தான், பரிபூர்ணமா செய்யல போயிட்டாங்க, தேவன் அவங்களை உபத்திரவத்துல பரிபூர்ணப்படுத்திட்டு ஒரு கிருபையின் நிலைமை தான் கொடுக்கிறாரு. மாறாக என்ன நினைச்சிடக்கூடாதுனா, இதே சுவிசேஷத்துல இந்த ஒரு புது சிருஷ்டிக்கு இன்னொரு அழைப்பு அப்படி எல்லாம் இல்ல சரிங்களா. அப்போ ஒரே அழைப்பு தான் சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் போது இந்த அழைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த அழைப்புக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கூட தேவன் அனுமதிக்கிறார், எ பீரியட் ஆஃப் டைம் கூட தேவன் கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் தான் இந்த அழைப்பு இந்த இடத்துல இங்க இருக்கும் நம்ம பார்க்கிறோம். இதை பத்தி நாம சொல்ல போது ஒரு 2 வசனம் படிக்கலாம், 2 கொரிந்தியர்ல 6வது அதிகாரம் 2வது வசனம்.
அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம்.
இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இந்த ஒரு அழைப்புக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த அனுக்கிரக காலம் அது இப்போதே இருக்குது. இதோ காஸ்பல் ஏஜ், இந்த சுவிசேஷ யுகம், இந்த யுகத்திலேயே தேவன் இந்த வாய்ப்பு வச்சிருக்கிறார், இந்த ஒரு அனுக்குறுக ஒரு காலம் இருக்குது. வர வசனம் படிங்க, எபிரேயர் 3:15. எபிரேயர் 3:15.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது
இல்லைங்களா. அப்போ இன்னைக்கு அந்த சத்தத்தை நீங்க கேட்பீர்கள் ஆனால், இன்னைக்கு கீழ்படியணும். அப்போ இந்த அழைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உட்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு. அப்படி சொல்லும்போது இந்த வசனம் 2 பிரதர் கோட் பண்றார் அப்படின்னா, அந்த காலம் வேற என்னும் இல்ல, ஏற்கனவே கொடுத்ததல்ல, இனிமேல் வரப்போதல்ல, இன்றே அந்த ஒரு ரட்சணிய நாளா இருக்குது. அப்ப இந்த ஒரு காலத்துக்கு ஒரு துவக்கம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லிடுங்க. அப்போ கஸ் பண்ணி சொல்லுங்க, புது சிருஷ்டியின் இந்த அழைப்பு எப்போ ஆரம்பிச்சிருக்கும், ஏதோ ஒண்ணுதான் இருக்கு, ஆனா 2 இல்ல எதுன்னு சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த புது சிருஷ்டியின்கான அழைப்பு the call to the new creation எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் சிம்பிள் எப்படின்னா முதல் புது சிருஷ்டி எப்போ கரெக்ட் அப்போ அவர் எப்போ ஸ்டார்ட் ஆயிட்டாரு அவருடைய பேப்டிசம் இல்லைங்களா அவருடைய பேப்டிசத்துல இருந்துட்டு இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பு அங்க திறக்குது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது சரிங்களா அது இயேசு கிறிஸ்துவுடைய ஞான ஸ்நானத்துல இந்த அழைப்பு விடப்பட்டுச்சு துவங்கப்பட்டுச்சு அப்போ அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு என்று சொல்லும் போது நிச்சயமா அதுக்கு என்ன இருக்குது பார்க்கிறோம் ஒரு முடிவு கூட அங்க இருக்குது அப்ப இந்த முடிவை பத்தி நம்ம பின்னால பேசலாம் அதே இந்த அழைப்புக்குள்ள வரும் பொழுது இந்த அழைப்புக்குன்னு ஒரு வசனத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த அழைப்புக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட கிரீடங்கள் கூட இருக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான கிரீடங்கள் தான் தேவன் கூட வச்சிருக்கிறார் எவ்வளவு கிரீடம் இந்த அழைப்புல 1,44,000 கிரீடங்கள் தான் அப்படின்னா இந்த அழைப்புல எத்தனை பேர் தான் நுழைய முடியும் ஜெயிக்க முடியும் 1,44,000 பேர் என்ன வசனம் படிக்கிறோம் உனக்கு உள்ளத நீ என்ன பண்ண வேண்டாம் ஆமா மத்தவங்க யாரும் பருத்து கொள்ளாத படிக்கு எச்சரிக்கையாயிரு சொன்ன போது அப்போ இந்த கிரீடம் ஒரு லிமிட்டட் நம்பர் தான் ஒரு குறிப்பிட்ட எண்ணு மாத்திரத்தை வச்சிருக்கிறார் 1,44,000 இந்த நிறைய பேர் நுழையலாம் ஆனால் கடைசியில் எத்தனை பேர் தான் அந்த அழைப்பின் மூலம் பலன் அடைவாங்கன்னா 1,44,000 அந்த எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தேவன் நிர்ணயிச்சிருக்கிறார் அப்ப இந்த அழைப்புக்கு ஒரு முடிவு கூட கண்டிப்பா இருக்குதுன்னு சொல்ல போது அந்த முடிவு எப்ப வரும் இந்த 1,44,000 சபை அங்கங்கள் எண்ணிக்கை நிறைவடைகிறாங்களோ அப்ப இந்த அழைப்பும் கூட நிறைவடைகிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த அழைப்பு முற்றிலுமாக க்ளோஸ் ஆக நிறைவடைக்கு ஒரு நாள் இருக்குது அதுக்கு முன்னாலே நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே ஒரு முக்கியமான டேட் உங்களுக்கு தெரியும் டேட் நீங்க தான் சொல்லணும் இப்போ சரிங்களா இந்த அழைப்பு அழைப்பை விடுறதுக்கு ஒரு க்ளோசிங் டேட் இருந்துச்சு இல்லையா வாய்ப்புன்னு இருக்குது இந்த அழைப்புக்குள்ள போய் பரிசை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கதவு இன்னும் திறந்திருக்குது ஆனா கிளியரா நமக்கு தெரியும் அழைப்பு முடிஞ்சிச்சு 1881 இல்லைங்களா அப்போ அது உங்களுக்கு தெரியும் அது எப்படி நாம எடுக்கிறோம் பார்க்கிறோம் 2 வாலியத்துல போயிட்டீங்கன்னா அந்த இணையான யுகங்கள்ல யூதருக்கு அழைப்பு அதுக்கு இணையா நம்ம பார்க்கும் போது 1881 அந்த வருஷத்துல அப்போ ரொம்ப கிளியரு இந்த பாயிண்ட் நம்ம சொல்லும் போதெல்லாம் நம்ம தெளிவுதான் படுத்துறோம் யாரும் குழம்பிடக்கூடாது அழைப்பு தான் முடிஞ்சிச்சு அப்படின்னா எத்தனை பேர் இந்த அழைப்புக்குள்ள வரணுமோ அத்தனை பேர் என்ன ஆயிட்டாங்க உள்ள வந்தாங்க ஆனா கதவு என்ன ஆகல இன்னும் க்ளோஸ் ஆகல அழைப்பு விட்டாங்க எல்லாம் வந்து சீட் ஃபில் ஆச்சு கதவு ஓபன் ஆயிருக்குது ஆனால் 1881 இருந்துட்டு இந்த புது சிருஷ்டிக்கான காலு அவ்வளவுதான் முடிஞ்சச்சு அழைப்பு முடிஞ்சு ஆனா இப்படி நிறைய பேர் ஏற்கனவே வந்து அவர்கள் வைத்துக் கொண்டிருந்த அந்த இடம் அந்த கிரீடத்தை என்ன பண்றாங்க அவங்க உண்மையில்லாம நிறைவேற்றாம பலவீனங்கள்ல விழுந்து போகும் பொழுது அதுல நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களா கருதப்படும் போது அந்த நிலை தான் என்னதுன்னு பார்க்கிறோம் இன்னைக்கு நமக்கு 1881 அப்புறம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி சீட் தான் கிடைக்குது நம்ம சொன்னோம் இல்ல ஏற்கனவே கிட்டத்தட்ட வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி ஒருத்தர் பெற்றிருந்த வாய்ப்பு அவர் என்ன பண்ணிக்கல பிரயோஜனப்படுத்திக் கொள்ளல அதுக்கு அவர் தகுதி இல்லாதவரா போனாரு அந்த வாய்ப்பு இன்னைக்கு யார் கையில வந்திருக்குது நம்மகிட்ட அது வேறு ஒருத்தருடைய கிரீடம் இன்னைக்கு என்ன இருக்குது தேவன் கிருபையில அவர் சரியில்லை தகுதி இல்லைன்னு பார்த்தோம் கிரீடத்தை பிடிச்சு நமக்கு கொடுக்கிறார் அதான் நம்ம இன்னைக்கு ஈவினிங் கூட சிஸ்டர்ட்ட பேசிட்டோம் இனிமேல் நம்ம ஒரு ஒருத்தரும் கான்சன்ட்ரேட் பண்ண போகுது அதுல ரொம்ப உன்னிப்பா நம்ம யோசிக்கணும் இனிமேல் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது கூட இந்த பாயிண்ட் யோசிக்கணும் வாங்கியிருக்கிறதே கிருபையின் காலம் 11 வேலையில என்டர் ஆயிருக்கிறோம் இல்லைங்களா அதுலயும் கூட ஆக்சுவலா அழைப்பு முடிஞ்சு போச்சு நம்ம அந்த பீரியட்ல இல்லவே இல்ல இப்போ நமக்கு கிடைக்குது ஒரு வாய்ப்பு அது யாருடைய வாய்ப்போ யாரோ ஒருத்தர் உண்மை இல்லாம போயிட்டாரு அவருடைய வாய்ப்பு என்ன பண்ணிருக்கோம் நாமோ வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா நினைச்சு பாக்கணும் இது தெரியும் போது இப்போ இந்த அழைப்பை எப்படி பிரயோஜனப்படுது இன்னும் கூட உணரணும் இன்னைக்கு நம்ம இன்னொருத்தர் வாய்ப்புல நிக்கிறோம் இன்னொருத்தருடைய வாய்ப்புல நிக்கிறோம்னு சொல்லும் போது இந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் நமக்கு எச்சரிப்பு இல்லைங்களா அப்போ அது கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இதெல்லாம் கூட நம்ம தியானிக்கணும் சகோதர சகோதரிகளை அப்போ இவைகள் எல்லாம் இருக்கும் போது கடைசியா ஒரு வசனம் படிச்சு இன்னைக்கு பகுதி நம்ம முடிக்கலாம் 1 Thessalonians 5:4
சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே
ஆனா இந்த புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள வருகிறவர்களை பார்த்துட்டு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் சகோதரர்களே நீங்கள் வந்துட்டு எதுல இல்ல இருள்ல அந்தகாரத்துல இல்ல
நீங்கள் இதெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இந்த புதோஷத்தினுடைய அழைப்பு, அதனுடைய மகத்துவம், அதனுடைய கண்டிஷன்ஸ், அதனுடைய ஆரம்பம், அதனுடைய துவக்கம், இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வாய்ப்பு கூட ஏற்கனவே அழைப்பு முடிஞ்சிருக்குது, வாய்ப்புல நாம் நின்றுட்டு இருக்கிறோம், இன்னும் கதவு க்ளோஸா இருக்கு, கொஞ்சம் கேப் தான் இருக்குது இல்லீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த காலத்துல இல்ல, நீங்க எதுல இருக்கிறீங்க, வெளிச்சத்துல சொல்லும்போது என்ன வெளிச்சம், இந்த ஆமா தேவனுடைய குமார் நம்முடைய இரண்டாம் வருகையில அந்த வெளிச்சத்துல அந்த சத்தியத்துல இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் பிரதர் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன டிஸ்கஸ் பண்றாருன்னா, இப்போ இந்த வெளிச்சத்துல இருக்கிற புது சிருஷ்டிகள் எதுல இல்லன்னு சொல்லிட்டாரு, அந்த காலத்துல இல்ல, நீங்க எதுலதான் இருக்கிறீங்க, வெளிச்சத்துல இருக்கிறீங்க. அப்ப இந்த வெளிச்சத்துல இருக்கிற பிள்ளைகளா உங்களுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் தெரிஞ்சிருக்கும், அது பற்றின சரியான தெளிவான ஞானத்துக்குள்ள வளர்ந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் குமாரனுடைய தேவனுடைய கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை வந்திருத்தல் இதை பற்றின ஞானத்துக்குள்ள நீங்க என்ன இருப்பீங்க, நல்லா வளர்ந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த காலத்துல தேவன் நடத்தி வரக்கூடிய அந்த அறுவடையின் வேலை அதை பற்றின ஞானம் அவசியம் முக்கியத்துவம் அதெல்லாம் கூட நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பொழுது பிரதர் முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் என்னன்னா, இந்த ஏற்றகால சத்தியமே அநேகருக்கு சோதனையா போயிடும். இந்த அழைப்புல இருந்துட்டு அவங்க வெளியே வரக்கு இந்த ஏற்றகால சத்தியமே நிறைய பேருக்கு டெஸ்ட் கொடுக்கும். எப்படின்னா இந்த ஏற்றகால சத்தியத்தை தேவன் கொடுத்து யாருக்கு, இந்த அழைப்புக்குள்ள வர ஒரு ஒருத்தருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் செக் பண்றாரு இந்த சத்தியத்தை வாங்கறக்கும் அதுல எப்படி நடக்கிறக்கும் அதுல நிலை நிக்கிறக்கும் உங்களுடைய இருதயத்தின் நிலை சரியான விதத்துல இருக்குதா இல்லையா, எப்படி செக் பண்றாருன்னா, இந்த ஏற்றகால சத்தியம் கொடுக்கிறார். அப்ப அந்த சத்தியம் போயிட்டு கண்டுபிடிக்கும், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுல நடக்கக்கூடிய பக்குவத்துல நம்ம இருதயம் இருக்குதா, ரைட் கண்டிஷன் ஆஃப் ஹார்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஏற்றகால சத்தியம் நம்ம வாங்கிருக்கிறோம், வாங்கிருக்கிறது மாத்திரம் இல்ல, வாங்கறக்கும் அவசியம், வாங்கறக்கும் அவசியம், அப்புறம் அதை நடக்கிறதுக்கும் அவசியம், அதுலயே நிலைச்சு நிக்கிறதுக்கு அவசியம். ஏன்னா இந்த சத்தியத்துல இருக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் என்னென்னமோ போராட்டம் வஞ்சனை எல்லா எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும் பொழுது இந்த சத்தியம் உங்களை சோதிக்கும் புது சிருஷ்டிகளை என்று அங்க எப்படி சொல்றாருனா, அதுக்கு ஒரு பேரலல் ஒரு இணை சொல்லும் போது எப்படி கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை அங்க மாம்ச இஸ்ரேலர்களுக்கு ஒரு டெஸ்டிங் இல்லீங்களா, அது போல இந்த பிரசன்ட் ட்ரூத், இந்த பிரசன்ட் ட்ரூத் சொல்லும் போது நம்ம பேசிட்ட காரியங்கள் எல்லாம் இல்லீங்களா, ஒட்டு மொத்த தேவனுடைய திட்டம், இரண்டாம் வருகை, ராஜ்யத்தின் காரியங்கள், அப்ப இந்த அறுவடையின் வேலை, அறுவடையின் வேலை தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க அதை சரியான விதத்துல ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையான்னு எப்படி தேவன் பாப்பாரு, அந்த அறுவடையில உங்க பங்கு செய்யறீங்களா, அதற்கான காரியங்கள் எடுக்கிறீங்களா, அதான் இந்த சத்தியத்தை கொடுத்துட்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ள அதுக்கு தகுதியான இருதய நிலையில இருக்கிறோமான்னு கூட அங்க தேவன் செய்யறார். அப்ப அன்பான சகோதரர்கள், இது நம்ம முதல் பார்ட், மூன்றாவது பாடத்துல முதல் பாகமா இருக்கட்டு. அப்ப நம்ம தேவன் நம்மளை அனுமதிக்கும் பொழுது மீண்டும் அடுத்த வாரம் நம்ம இரண்டாவது ஒரு பாகத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். தேவன் தாமே